ஒரு நவரத்ன பதக்கம் கொடுத்தார். 1530 வாக்கில் விஜயநகர அரசர்கள் காலம்
500 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஒரு நரசிங்கன் என்று ஒரு நாயக்கன் நவரத்ன பதக்கம் கொடுத்தேன்னு ஒரு குறிப்பு சொல்கிறான். ஆனால் திருமல நாயக்கர் ஏராளமாக கொடுத்துருக்கார்.
அதெல்லாம் பட்டியல் இருக்குது,
பட்டியல் இருக்குது, இன்னும் இருக்குது. நானே கண்ணால் பார்த்தேன். ஒவ்வொரு கிரீடம் இருக்குது பாருங்கள், பல கோடி வரும். ஒரு கல் பல கோடி வரும், 100 கல் இருக்கும் ஒரு கிரீடத்தில். அதுகள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த கருவறை அல்லது அதுக்கு அடுத்து அர்த்த மண்டபத்துக்கு கீழேயே இருக்கும். ஏன்னா அவசர தேவைகள் காலத்தில் அதில் படிக்கட்டு போகும், இறங்கி அந்த நகைகள் செப்பு திருமேன்களை வச்சுட்டு மேலே கல்லை போட்டு மூடி அதுக்கு மேலே மண்ணை கொட்டிட்டு வந்துடும். எல்லாரும் தானே கொள்ளை அடித்தான், சோழனும் அடித்தான், பாண்டியனும் அடித்தான்.
அப்படி சொல்லுங்க, அப்போ எல்லா மன்னர்களும் அடிச்சு,
எல்லா மன்னர்களும் என்ன, அவனுக்கு பழிக்கு பழி.
ஓஹோ,
மதுரையில் வந்து சோழன் 200 வருஷம் ஆண்டு இடத்தை கொண்டு போனானே தெரியாது. மதுரையை அசிங்கப்படுத்திட்டான். தன் பேரை 3rd குலோத்தங்க மதுரைக்கு தன் பேரை வச்சு அம்மூடி சோழபுரம்னு அந்த நிலங்கள் மீண்டும் அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. எனவே அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கோயில் வாசலில், கிழக்கு வாசலிலே ஏதோ ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அதற்கு சரியாக செவிசாய்க்கவில்லை போலும். எனவே அதில் ஒருவர் மேலே ஏறி கீழே கோபுரத்திலிருந்து கீழே குதித்து உயிர் விட்டான்.
தற்கொலை பட்ட
தற்கொலை.
வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் பேராசிரியர் சாந்தலிங்கம் அவர்களுடன் உரையாட இருக்கிறோம். பேராசிரியர் சாந்தலிங்கத்தை தொல்லியல் துறையிலே தெரியாதவர்களே இருக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டு அது குறித்து நூல்களை அவர் வெளியிட்டவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தினுடைய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இது தவிர மதுரையிலிருந்து இயங்கி வரும் பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய செயலாளராகவும் அவர் பணிபுரிந்து வருகிறார். பல்வேறு விதமான வரலாற்று தரவுகளை மதுரையை சுற்றிலும் ஆய்வு மேற்கொண்டு வரும் பேராசிரியர் மதுரை மீனாட்சி கோயிலில் சென்று கடந்த 3-4 மாதங்களாக கல்வெட்டுகள் குறித்த பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இதுவரை அறியப்படாத பல தரவுகளை வந்து எடுத்து ஒரு நூலாக சமர்ப்பித்திருக்கிறார் நிர்வாகத்திடம். விரைவில் புத்தகமாக வெளிவர இருக்கிறது. அது குறித்து தான் இந்த காணொலியிலே விவரமாக அவருடன் உரையாட இருக்கிறோம். வாருங்கள், உரையாடலுக்கு செல்லலாம். வணக்கம் சார்.
வணக்கம். வணக்கம்.
இந்த கல்வெட்டுகள் சொல்லும்பொழுது எத்தனை, எவ்வளவு கல்வெட்டுகள் அங்கே உங்களுக்கு கட்டின? எல்லாம் கல்வெட்டுகளாகத்தான் இருந்தனவா, அல்லது வேறு எதுலையாவது பொறித்திருந்தார்களா, வேறு எப்படி இருந்தது?
மொத்தம் 410 கல்வெட்டுகள் என்ற எண்ணிக்கையிலே நாங்கள் இதை தொகுத்து கொடுத்துருக்கிறோம். அதில் 80 கல்வெட்டுகள் முழுமையான செய்திகளை கொடுக்கக்கூடிய பாண்டியர் விஜயநகர அரசர் நாயக்கர் காலத்து கல்வெட்டுகளாக இருக்கும். வேறு சில 23 கல்வெட்டுகள் ஆளுருவச் சிற்பங்களின் கீழாக அவருடைய பெயர்களை மட்டும் பொறித்து, உதாரணமாக சதாசேர்வை என்று வரும், வீரப்பன் சதாசேர்வை என்றால் அந்த அடியார் தினந்தோறும் இறைவனை வணங்குகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உருவத்தை பொறித்து கீழாக தன்னுடைய பெயரை பொறித்துக் கொள்வது.
சதா சேவை
தெரியாமல் சில பேர் இரு போட்டுருவாங்க.
ஓஹோ, சேவை செய்வது
அது வந்து ஒரு ஜாதியினுடைய பெயர் அல்ல. இறைவனை தினந்தோறும் சதா நேரம் வழிபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக பொருள். அப்படி ஒரு 23 கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன.
சரி,
300 கல்வெட்டுகள் துண்டு கல்வெட்டாக ஏற்கனவே இந்த கோயில் சிதைந்த போது, அதில் சிதைக்கப்பட்ட போது கிடைத்த பல்வேறு துண்டுகளை எடுத்து ஒழுங்கற்ற நிலையிலே அங்குமிங்குமாக வைத்து கட்டியிருக்கிறார்கள் பிற்காலத்திலே. அது சிலது தலைகளாக இருக்கும்,
ஓகே,
சிலது தளத்திலே போட்டு மிதிக்கின்ற வகையிலே பணி செய்திருக்கிறார்கள். இவற்றை எல்லாவற்றையும் தொகுத்து 410 வந்தது. இது தவிர நீங்கள் சொன்னது போல சில சிலை பொறிப்புகளிலே, இப்போது செப்பு திருமேனிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி 2 செப்புத்திருமேனிகள் பாவை விளக்குகளாக, ஒரு பெண் கையிலே விளக்கு ஏந்துவது போல இருக்கும், அதற்கு பாவை விளக்கு என்று பெயர். அப்படி 2 திருமேனிகள் அம்மன் சன்னதியிலே, அம்மனுடைய ஆலயத்திலே அந்த பள்ளியறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 2 பொறிப்புகள், 1752 ஆண்டை சேர்ந்த பொறிப்புகள், அதை படித்திருக்கிறோம். அதற்கு மேலாக திருவாச்சி நிலை விளக்குகள் என்று அந்த கோயிலுக்குள்ளே அம்மன் சன்னதி வழியாக நுழைகின்ற போது மீனாட்சி நாயக்கர் மண்டபம் என்ற மண்டபம் முடிகின்ற இடத்துல ஒரு திருவாச்சி விளக்கு இருக்கிறது. 100 கணக்கான விளக்குகள் அதில் இருக்கும், அதில் எண்ணெய் ஊற்றுவார்கள். அதை மீனாட்சி நாயக்கர் என்பவர் செய்து கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 16-ஆம் நூற்றாண்டிலே. ஆனால் அது பழுதாகிவிட்ட பிறகு ஆவியூரிலே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள், 5 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த செலவில் அதை பழுது நீக்கி, அப்போது சிவகங்கை மைனர் ஜமீனாக இருந்த இன்றைய அந்த கல்லூரி அவர் பெயராலே இயங்குகிறது, துரைசிங்கம் மைனர் ஜமீன்தார் துரைசிங்கம் அவர்களுடைய முன்னிலையில் இந்த திருவாச்சி விளக்கை செய்து கொடுத்தோம் என்று ஒரு பொறிப்பு இருக்கிறது. அதில் 2 பொறிப்புகள் இருக்கிறது, அதை செய்தவர் பெயரோடு. அடுத்து திருமண மண்டபம், கல்யாண மண்டபம் என்ற ஒரு பழைய கல்யாண மண்டபத்திற்கு முன்னால் 2 திருவாச்சிகள் இருக்கின்றன. அதை செய்து கொடுத்தவர் இப்போது கூட அவருடைய குடும்பத்தார் நமது இங்கே டிவிஎஸ் நகரில் வைத்து கொண்டிருக்கிறார், நாராயணம் ஐயர். நாராயணம் என்று ஐயர்கள் பேர் வைப்பதே ரொம்ப ஆச்சரியம். அவர்கள் 2 பொறிப்புகளிலே அவருடைய பெயரும், அதை செய்து கொடுத்த அந்த ஆசாரியனுடைய பெயரும் இருக்கிறது. எனவே இப்படியான பொறிப்புகள் ஒரு 6 பொறிப்புகளிலும், மற்றவை எல்லாமே சுவர்களில் கல்வெட்டுகளாகவும் தான் பொறிக்கப்பட்டிருக்கின்றன.
இந்த பொறிப்புகள் வந்து எங்களுக்கெல்லாம் என்னென்னக்க பெரும்பாலும் இந்த திரைப்படங்கள் பார்த்து, பல்வேறு இலக்கியங்கள் பார்த்து சங்க காலத்திலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த திருவள்ளுவர்கள்லாம் அங்கே ஏடுகளை எடுத்து போட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப புராதன காலத்தை குறிப்பிடுகின்ற தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா?
இந்த கல்வெட்டுகளை பொறுத்தளவில் நான் முதலே சொன்னவா, 80 கல்வெட்டுகள் மன்னர் பெயரோடு இருக்கின்றன. இல்லை, 1 கல்வெட்டு ஆயிரக்கால் மண்டபத்திலே இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டு தான் இருக்கிறதுலே தொன்மையான கல்வெட்டு, கிபி 700 காலத்தைச் சேர்ந்தது. கூன்பாண்டியன் என்ற நின்ற சீர் நெடுமாறன் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தரின் சமகாலத்தில் மதுரையை ஆட்சி செய்த மன்னன் காலத்திலே பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. ஆனால் அந்த செய்திக்கும் இந்த கோவிலுக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் அந்த கல்வெட்டு இன்றைய வைகை ஆற்றங்கரையிலே விக்காரன் சாலை என்ற இடத்திலே கிடைத்த ஒரு கல். அதை 1961 மதுரையிலே பல்கலைக்கழக பேராசிரியராக, வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்த கே.வி. ராமன் அவர்கள் கண்டறிந்தார். அதை ஒரு சலவை தொழிலாளி தலைகீழாக போட்டு இழுத்து கீழே இருக்கிறது, மேலே துணி துவைத்து கொண்டிருந்தார். யாரோ ஒருவர் அதை பார்த்து சொல்லி அதன் மூலமாக அவர் அதை கண்டறிந்து கொண்டு வந்து கோயிலே சேர்ப்பித்திருக்கிறார். அது என்ன செய்தியை சொல்கிறது என்று சொன்னால், இந்த கூன்பாண்டியன் என்ற நின்ற சீர் நெடுமாறன், அரிகேசரி மாறன் என்று அவனுக்கு பெயர், அவனுடைய 50வது ஆட்சி ஆண்டில், அதாவது சரியாக கிபி 700 வைகையிலே ஒரு குறுக்காக ஒரு அணை கட்டி செம்மதகு என்று சொல்கிறான். வைகை செம்மதகு படுத்து அரிகேசரியான் என்று பெயரிட்டு காரோடு வித்து கான்யாற்றை இடையடைத்து சாழ்நாடு பருத்திக்குடி நாடு என்று அது முடிகிறது. தொடர்ச்சி இல்லாமல், முற்றுப்பெறவில்லை. அந்த வைகையிலே ஒரு மதகு செக் டேம் கட்டி, இன்று எப்படி அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பெயர்களை பேருந்து நிலையங்களுக்கு போடுகிறார்களோ, அதுபோல் தன்னுடைய பெயரையே அதற்கு சூட்டி அரிகேசரி மதகு என்று பெயரிட்டு, அங்கிருந்து கால்களை பிரித்து காட்டாறுகளையும் அதோடு இணைத்து, இன்றைய சாழ்நாடு என்பது திருப்புவனத்திற்கு பின்னால் தெற்கையாக இருக்கக்கூடிய பல ஊர்களை கொண்டது. பருத்திக்குடி நாடு என்பது திருச்சுழியை தாண்டி வீரசோழன் வரைக்கும் செல்வது, இங்கு வரைக்கும் தண்ணீர் கொண்டு சென்றிருக்கிறான்.
அப்போ அந்த அளவுக்கு நீர்ப்பாசனம்
அந்த காலத்தில் 700
சிறப்பு சிறப்பு.
இன்று நாம் சொல்லக்கூடிய கொந்தகை கீழடி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த கொந்தகை ஆற்றிலே இந்த தண்ணீரை கலந்து குளத்திலே இந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து மறுகால் வழியாக அப்படி கொண்டுவதாக செய்திருக்கிறான். இதுதான் அந்த தொன்மையான கல்வெட்டாக இதிலே, அதில் கோயிலில் இருப்பதுனால அதை தவறவிடக்கூடாது என்பதற்காக அதை பதிவு செய்யுங்க.
அற்புதம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா பாண்டிய மன்னருடைய குறிப்புகள் தான் காணப்படுவது போல் தெரிகிறது. அதுக்கு முன்னால் சோழர்கள்
அதுக்கு பின்னாடி தான் வந்தார்கள்.
அதுக்கு பின்னால்
ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு எதுவுமே இந்த கோயிலில் இல்லை. அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் நான். அது ஒருவேளை அந்த நேரத்தில் இந்த கோயில் வந்து மிக சின்ன அளவில் அந்த செங்கல் சுண்ணாம்பு போன்றவற்றால் கட்டப்பட்டு இருக்கு. ஒரு காலத்து ஆரம்பத்தில் அப்படித்தான் கட்டப்பட்டிருந்தது. இல்லை, இந்த இன்றைய அளவுக்கு 16 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது என்று சொல்லுவேன், அந்த அளவு இல்லை. எளிமையான கட்டுமானம். 7வது நூற்றாண்டிலே ஞானசம்பந்தர் மூவரும் பாடி, தேவார மூவரும் அதை பாடியிருக்கிறார்கள். ஆலவாய் அண்ணல், ஆலவாய் நம்பி, ஆலவாய் சொக்கர், அங்கையர்கண்ணியுடன் அமர்ந்த ஆலவாய் அண்ணல் என்று தான் அவருடைய பாடல்களிலே குறிப்புகள் இருக்கின்றன. எனவே அப்போது இது போன்ற கோபுரங்கள் இல்லை, இது போன்ற பெரும் பெரும் மண்டபங்கள், 100 கால் மண்டபங்கள், 1000 கால் மண்டபங்கள் எல்லாம் இல்லை. எனவே இப்போது இந்த கல்வெட்டுகள் மூலமாக நாம் பெற்ற செய்தி இதை முதன் முதலாக 13ஆம் நூற்றாண்டிலே தான் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இவ்வளவு பெரிதாக கட்டத் தொடங்கியிருக்கிறார், முற்றிலும் கல்லால். எனவே சோழர்கள் அதற்கு முன்னால் 985 முதல் 1220 வரை ஆட்சி செய்திருக்கிறார்கள்.
அவர்கள்
200 இயர்ஸ் அவர்கள் இந்த கோயிலில் எந்த விதமான பங்களிப்பையும் செய்யவில்லை, அக்கறையும் காட்டவில்லை.
என்ன காரணமாக இருக்கலாம்?
காரணம் ஒருவேளை எதிரிகளுடைய கோயில் என்று நினைத்தார். ஆனால் எல்லா ஊர்களையும் திருநெல்வேலியில் அவர்கள் அவ்வளப்பரிய பணிகளை செய்திருக்கிறார்கள் பாண்டிய நாட்டில். இங்கே என்ன காரணம் என்று நமக்கு தெரியவில்லை.
மதுரையில் ஆதி சொக்கநாதர் கோயில்னு ஒரு சின்ன கோயில் இருக்குது.
ஆமாம்,
அங்கே தான் மீனாட்சி கோயில் முதல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மீனாட்சி கோயில் ஒரு சிறு அளவில் கர்ப்பகிரகம் இருந்தது, பின்னால் மன்னர்கள் அதை விஸ்தரித்திருக்கிறார்னு சொல்கிறாங்க.
ஆமாம்,
இதில் என்ன ஏதாவது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டி?
வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்றால் ஆலவாய் சொக்கர் என்று இங்கே நமது தேவாரத்திலே பாடப்பட்டிருக்கிறது. ஆலவாய் என்பதை அலைவாய் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆலம் என்றால் தண்ணீர் தான். எனவே வைகையினுடைய கரையிலே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் இன்றும் அங்கே ஒரு கோயிலை ஆலவாய் சொக்கநாதர் என்று சொல்லுவார், சொக்கர் என்று கோயில் சொல்லுகிறார்கள். ஆனால் நமது பரிபாடல் திரட்டு என்ற நூலிலே மதுரை நகர அமைப்பை பற்றி சொல்லுகின்ற போது, மதுரை வந்து மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரைக்கு இணையாக, ஒரு தாமரை மலருக்கு இணையாக இருக்கிறது. அதில் எப்படி அந்த மலருடைய பொகுட்டு போல நியூக்ளியஸ் என்று சொல்கிறார், அதுபோல அண்ணல் கோயில் அமைந்திருக்கிறது என்று ஒரு குறிப்பு வருகிறது. அந்த அண்ணல் கோயில் என்பது சிவபிரானுடைய கோயிலா அல்லது அரண்மனையா என்பது நமக்கு
தெரியல.
அரண்மனையாகவும் இருக்கலாம். கோயில் என்று சொன்னால் மன்னர் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. எனவே இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சரியான குறிப்பு, 13ஆம் நூற்றாண்டிலே தான் இந்த கோயில் இந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்வதனாலே அதற்கு முன்பாக அந்த கோயில் பழைய இடத்துல வேறு இடத்துல இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இப்போது அங்கே எந்த சான்றும் இல்லை என்பதனாலே நம்ம உறுதியாக
சொல்ல,
அது ஒரு மதுரை சொக்கநாதர் தென்திருவாலவாய் உடையார் என்று ஒரு தெற்கு மாசி வீதியிலே ஒரு கோயில் இருக்கிறது. இது ஆலவாய் உடையார் தான். இப்போ நம்ம பேசக்கூடிய கல்வெட்டும் ஆலவாய் உடையார் தான். அதனால் பல வாய்ப்புகள் இருக்கும்.
இருக்கும். இப்போ நீங்கள் பொதுவாக வந்து நாயக்கரை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க, திருமலை நாயக்கரை பற்றி. அவரை பற்றிய குறிப்புகள் ஏதாவது?
அவர் பற்றிய நேரடியான கல்வெட்டு ஒன்றே ஒன்று வந்திருக்கிறது இந்த கோயிலில். அதாவது நாயக்கருடைய கல்வெட்டு ஒரு 3-4 இருக்கிறது. வீரப்ப நாயக்கர், திருமலை நாயக்கர், அதற்கு பிறகு சொக்கநாத நாயக்கர் என்று விஜயரங்க சொக்கநாதர், 3 பேருடைய கல்வெட்டு இருக்கிறது. அந்த திருமலை நாயக்கர் என்ன செய்கிறார், 5 பஞ்ச கம்மாளர்கள் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலாளர்களை, என்று கம்மாளர் என்று ஆசாரியர்களை, அவர்களுக்கு கொடுத்த சில சலுகைகளை பற்றி சொல்லுகிறது. பெரிய கல்வெட்டு ஒரு 4-5 வரி தான்
இருக்குது,
10 வரி தான். சில சலுகைகளை கொடுத்ததாக சொல்லுகிறது.
ஏன்னா நமக்கு வந்து அவருடைய சிலை அங்கே இருக்குது.
ஆமாம், அவர் அந்த மண்டபத்தை கட்டியிருக்கார். இப்போ அந்த திருச்சுற்று என்று சொல்கிறோம் அல்லவா, அதை வந்து அவர் கட்டியிருக்கார்.
இந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, அதில் ஏதாவது?
ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரே ஒரு தூணில் மட்டும் இந்த சதா சேவை கல்வெட்டு இருக்கு. அதை கட்டினர் அவருக்கு முன்பாக வீரப்ப நாயக்கர், அவருடைய பாட்டன். திருமல் நாயக்கருக்கு முன்பாக 1600 கட்டிடுறாங்க. இவர் 623 தான் பட்டத்துக்கு வர்றார்.
கோயில்ன்றது தான் வந்து இந்த நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இயங்குதளமாக இருந்திருக்கப்போ இல்லைங்களா, அதனால் அதில் ஃபுல்லாக அவங்க அதை
பொதுவாக கோயில் என்பது அந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி,
அதான் மெயின் ஆஃபீஸை தான்
ஆஃபீஸ். அதை வைத்துக்கொண்டு அந்த ஊரையே நிர்வாகம் பண்ணுறாங்க. ஊர் சொத்து பூரா கோயிலுக்கு தான். ஊர் மக்களுக்கு அதிலிருந்து பிரித்து கொடுத்து அவர்களுக்கு தொழிலுக்கு ஏற்பாடு செய்து ஒரு 500 ஆடு கோயிலுக்கு, மாடு ஆடு எல்லாம் டொனேட் பண்ணுவாங்க. அதை இங்கே இருக்கிற யாதவ மக்களுக்கு பிரித்து கொடுத்து நீ வாழ்வாதாரத்துக்கு வைத்துக்கொண்டு மாதம் ஒரு நாளி நெய் கொடுக்கணும் விளக்கு போடுறதுக்காக என்று கொடுப்பார்கள். அதுபோல் 500 ஏக்கர் நிலம் கோயிலுக்கு சொந்தமாக இருக்குன்னா 10 வேளாண் மக்களை கூப்பிட்டு ஆளுக்கு 5 ஏக்கர் எடுத்துக்கோங்க, வருஷத்துக்கு இவ்வளவு நெல் கொடுக்கணும்.
எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. பொதுவாக காணிக்கையாக நிறைய நகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ கூட கோயில்கள்லாம் பிரச்சனை வருது. இப்போ மீனாட்சி அம்மனுக்கு வந்து எக்கச்சக்கெல்லாம் இருக்கணும்
இருக்குது
இல்லைங்களா?
இருக்குது இருக்குது.
அது குறித்தெல்லாம் எதாவது குறிப்பு இருக்காது?
குறிப்பு ஒரே ஒரு குறிப்பு இருக்குது.
ஓஹோ,
ஒரு நவரத்ன பதக்கம் கொடுத்தார் 1530 விஜயநகர அரசர்கள் காலம்,
500 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஒரு நரசிங்கன் என்று ஒரு நாயக்கன் நவரத்ன பதக்கம் கொடுத்தேன்னு ஒரு குறிப்பு சொல்கிறான். ஆனால் திருமலை நாயக்கர் ஏராளமாக கொடுத்துருக்கார்.
அதெல்லாம் பட்டியல் இருக்கு,
பட்டியல் இருக்கு, இன்னும் இருக்கு. நானே கண்ணால் பார்த்தேன். எப்பாவது ஒருக்க நான் வந்து பணியில் இருக்கும்போது நமது இந்தியாவினுடைய பிரதமர் ஜனாதிபதி இரண்டாவது துணை ஜனாதிபதியாக இருந்த கே.ஆர். நாராயணன் இங்கே வந்தார்,
மதுரைக்கு வந்தார்.
மதுரைக்கு அவர் மனைவியோடு வந்து கோயிலை பார்க்கும்போது அந்த எல்லா நகையும் எடுத்து காட்டணும். இரண்டாம் குடிமகன் இல்லையா?
ஆமாம். ஆமாம்.
அதனால் மதுரையினுடைய இந்த சொத்தை பூரம் காட்டணும் என்று நினைத்தார்களோ என்னவோ எல்லாத்தையும் எடுத்து அடக்கி வச்சிருந்தான். அவருக்கு விளக்கம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது.
அருமையாக
கோயிலை பற்றி விளக்கி உரைக்கணும் ஆங்கிலத்தில்ன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அதனால் அந்த புண்ணியத்தை நானும் அதையும் பார்த்தேன்.
இப்போ கூட அவங்க ஒன்று பண்ணலாம், அந்த பப்ளிக்கு தெரிகிற போல ஒரு தடவை வந்து
ஒரு தடவை வச்சாங்க. எம்ஜிஆர் காலத்தில் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது பாருங்க.
ஆமாங்க.
அப்போ இப்போ இருக்கிற தமுக மைதானத்தில் அந்த கட்டடத்தில் ஆர்எம் வீரப்பன் அப்பா அமைச்சர் எல்லாத்தையும் வச்சு கோவில் நகையை புறம் வச்சு மக்கள் பார்வைக்கு வச்சாங்க.
ஏன்னா அது நகை இல்லை, அது ஏன்னா வரலாறு.
வரலாறு ஒவ்வொரு கிரீடமும் இருக்குது பாருங்க, பல கோடி பெறும். ஒரு கல் பல கோடி பெறும், 100 கல் இருக்கும் ஒரு கிரீடத்தில். வீர கிரீடம் தந்து
அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கேன்.
பாதுகாப்பாக ஸ்ட்ராங் ரூம்லாம் 3-4 சாவியோடு இருக்கும்.
ஓ, கோயில்
கோவில் நிர்வாகத்தில் ஆளுக்கு சக்கார் ஒன்று வச்சுருப்பார், நிர்வாகி ஒன்று வச்சுருப்பார்.
இப்போ நீங்கள் இதை தேடும்போது சில மர்ம அறைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா?
மர்ம அறைகள் இது வரைக்கும் பார்க்கல, ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு சில கோவில்களில்
இருக்குது. இல்லை, ஏன்னா இந்த கல்வெட்டு பார்க்கும்போது
மர்மறைகள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த கருவறை அல்லது அதுக்கு அடுத்து அர்த்த மண்டபத்துக்கு கீழேயே இருக்கும். ஏன்னா அவசர தேவைகள் காலத்தில் அதில் படிக்கட்டு போகும், இறங்கி இந்த நகைகள் செப்பு திருமேன்களை வச்சுட்டு மேலே கல்லை போட்டு மூடி அதுக்கு மேலே மண்ணை கொட்டிட்டு வந்துடுவாங்க.
நீங்கள் அவசர காலம்னு சொல்கிறது வந்து படையெடுப்பு, இஸ்லாமியர் படையெடுப்பு,
எல்லா படையெடுப்பும். எந்த படையெடுப்பு?
எந்த படையெடுப்புமா?
எல்லாரும் தானே கொள்ளை அடித்தான், சோழனும் அடித்தான், பாண்டியனும் அடித்தான்.
அப்படி சொல்லுங்க. அப்போ எல்லா மன்னர்களும் அடிச்சு,
எல்லா மன்னர்களும் என்ன, அவங்க பழிக்கு பழி.
ஓஹோ.
மதுரையில் வந்து சோழன் 200 வருஷம் ஆண்டு இடத்தை கொண்டு போனான்னு தெரியாது. மதுரையை அசிங்கப்படுத்திட்டான். தன் பேரை 3rd குலோத்துங்க மதுரைக்கு தன் பேரை வச்சான், அம்முடி சோழபுரம்னு. முடிகொண்ட சோழபுரம் வச்சான், ஆனால் அது நிற்கலை. மதுரையில் ஆகிப்போச்சு. இவன் என்ன பண்ண, அதுக்கு அடுத்து வந்த முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இதில் வந்திருக்கு. அவன் திரும்பி போய் ஜெயிச்சு தஞ்சையும் உறந்தையும் செந்தழல் கொளுத்தி
கொளுத்திட்டு
கழுதை கொண்டு உழுது கவடி வித்தி நிருவர்தங் கோதையர் அழுத கண்ணீர் 6 பரப்பி.
ஐயோ,
அத்தனை அடாவடித்தனமும் இவன் பண்ணிட்டான். அதனால் நம்ம யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்கல.
சரி 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 சரி. இந்த கல்வெட்டுகளில் உங்களை ரொம்ப உங்களை ஆச்சரியப்பட வச்ச கல்வெட்டு எதாவது பார்த்தீங்கன்னா?
அப்படி ஒன்றும் இல்லை, நான் எத்தனையோ பார்த்துட்டோம், எல்லாமே ஒரே மாதிரியான டொனேஷன் தான். புறமாக கோயில்களுக்கு கொடுக்குற கொடைகள், நிலக்கொடைகள், அதுதான் இருக்குது. அது மூலமாக
மக்களை பற்றி ஏதாவது குறிப்புகள் இருக்கா?
மக்களை பற்றி அந்த பல கிராமங்களை கொடுக்குறாங்கள்ல, அப்போது அந்த எந்த சமூகத்திலிருந்து நிலத்தை வாங்கினாங்க, ஒரே ஒரு குறிப்பு இந்த நான் சொன்னல நரிக்குடி, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திருச்சுழி ஏரியாவில் மறவர் சமூகத்திலிருந்து நிலத்தை விலைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிராமணர்களுடைய அவங்க கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கான காணிகளை கொடுத்துருக்காங்க. அதில் இசை வாசி பாடுவார், இசைவாணர்கள் அது மாதிரி மத்தளம் வாசிப்பார் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி பல ஒரே ஒரு குறிப்பு, பிராமணர்களுக்கு நாவிதம் செய்யக்கூடியவர், அவங்களுக்கு வந்து சுவர்ண பாப்பான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த
குடியிருப்புகள் மாதிரி,
குடியிருப்புகள் அதான் அவங்களுக்கு நிலம் கொடுக்கறதுனாவே குடியிருப்போட குடியிருப்பு மனைகளும் விவசாய நிலங்களும் கொடுக்குறது.
பிராமணர்கள் வந்து அந்த அகரகாரம் மாதிரி
அது கொடுத்துருக்காங்க. அது இங்கே
இருக்குது.
அதுக்கு நிறைய பேர் அதான் அதுக்கு பூரா சதுர்வேதி மங்கலம்,
இப்போ சதுர்வேதி மங்கலம்,
திருவேடகம், சோழவந்தான், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த
இடங்கள்,
நடங்கள் தான். கோசாலைன்னு அமைச்சிருக்காங்க,
கோசாலைக்கு
அமைச்சு அது திருவேடகத்தில் தான் அமைச்சிருக்காங்க. அங்கே உள்ள நிலங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 30-40 பேர் அதுக்கு பணியாற்றியிருக்காங்க.
அதுவும் உங்களுடைய ஆய்விலிருந்து வழிபாட்டு முறைகள் இப்போ அதெல்லாம் பற்றி கூட தெரிஞ்சிருக்கும்.
ஆமாம்.
ஒரு மாதிரி முதல்ல ஏன்னா பொதுவாக அந்த அம்மன் வழிபாட்டுக்கெல்லாம் வந்து இந்த கடா வெட்டுறது, ஏன்னா மதுரையில் ரொம்ப பாப்புலர் இருக்குது.
ஆமாம்.
அந்த மாதிரி ஏதாவது மீனாட்சி கோயிலுக்கு ஏதாவது
அந்த மாதிரி வழிபாடு அப்படி இல்லை?
இல்லை
இல்லை. இது ஆகம நெறிப்பட்ட கோயில், அதை அனுமதிக்க மாட்டாங்க.
அது முழுக்க முழுக்க
நமக்கு நடுகள் வழிபாடு, அதுகளில் தான் தற்பலி கொடுக்கறது, ஆடு மாடுகளை பறி கொடுக்கறது, கல் வைக்கிறது எல்லாம் நம்ம சங்ககாலத்து வழிபாட்டு முறை. அது இன்றைக்கும் பல ஊர்களில் தொடருது.
இந்த சங்ககாலம்னு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு தோணுது, இந்த திருவள்ளுவர்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறோம், இந்த பொற்றாமரை குளத்தில் போட்டாங்க, என்ன வரலாறு?
அதெல்லாம் வந்து
வேறு
கற்பனை தான். அதெல்லாம் கிடையாது. குற்றாமரை குளத்தில் வந்து ஒரு சங்க பலகை இருந்தது, அதில் வச்சாங்க. அதெல்லாம் வந்து அந்த குளம் எங்கே இருந்தது நமக்கு சொல்ல முடியாது.
அப்படி கதைதான்.
ஆமாம், இது வந்து இப்போ இது வந்து நாயக்கர் காலத்தில் தான் இந்த குளம்
உருவாகிருக்கு.
அதுக்கு முன்னால் பொதுவாக குளங்கள் வைப்பது மரபில்லை. முதல்ல ஒரு கிணறு தான்.
ஓ,
ஒவ்வொரு குளம் ஏன்னா கோயில் சாமியை நீராட்டணும்ல.
ஆமாம்,
டெய்லி அதுக்காக ஒரு கிணறு. அதுக்கே சிவகங்கைன்னு பேர். கங்கை சிவகோயில் இருந்தால் சிவகங்கை.
சரிங்க.
பெருமாள் கோயில் இருந்தால் அது வேறு வார்த்தையில் அது இவங்க சொல்லுவாங்க. அது
நீரா
இருங்க, அதுக்கு சமஸ்கிருதத்தில் புஷ்கரணி
புஷ்கரணி புஷ்கரணி
சொல்லிடுவாங்க. இது சிவகங்கை முதல்ல குளம் தான்.
சரி,
கிணறு தான்.
கிணறு
அதில் தான் நீங்கள் பாருங்கள், ஆண்டாள் கூட கிணத்துல போய் பார்த்து தான் தன்னுடைய மாலையை போட்டுக்கிட்டு கண்ணாடி மாதிரி இருக்குன்னு பார்ப்பான்னு பாடல் வரும். ஸ்ரீவில்லுத்தூரில் சூடி கொடுத்த சுடற்கூடி மாலையை தினம் தன் கழுத்தில் போட்டுக்கிடுவான். கண்ணாடி கிடையாது, தண்ணி, அந்த கிணத்து நிறையா தண்ணி இருக்கும், அதில் போய் பார்த்துக்கிறது எனக்கு அழகாக இருக்கான்ட்டு. அதனால் முதல்ல எல்லா கோயிலையும் கிணறு. பிறகு இவங்க பெரும்பாலும் என்னைய பொறுத்தவரை நாயக்கர் காலத்தில் தான் பெரிய பெரிய குளங்களை வெட்டினாங்க. இன்றைக்கி ஒன்று நம்ம தெப்பக்குளம்,
ஆமாம், அந்த முக்குருடி விநாயகர் கூட,
முக்குருடி விநாயகர் அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தெப்பக்குளம், அதில் மைய மண்டபம் எல்லாம் நாயக்கர் காலத்தில் வந்தது. அதை வந்து சமுத்திரம்னு பேர் வச்சாங்க. சமுத்திரம் பெரிய நீர்நிலை.
இந்த குளத்துக்கு வந்து சமுத்திரம் பேர்.
ஆமாம், சமுத்திரம்னா அது சமஸ்கிருத வார்த்தை.
ஆமாம்,
எழுகடல் சமுத்திரம்னு நம்ம இருந்துச்சு. இப்போ அதை மூடி எம்ஜிஆர் காலத்தில் ஒரு பெரிய கட்டடம் கட்டி பூரா இதாக இருக்குது. பிளாஸ்டிக் குடோனாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய குளம் மூடிட்டாங்க. அது மாதிரி இந்த குளம் வந்து நாயக்கர் காலத்தில் தான் வந்திருக்கணும். 1668 வரைக்கும் இந்த குளத்துக்கு வைகையிலேருந்து சுரங்கை வழியாக தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதான் இன்றைக்கி ஒரு புது மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சுரங்கம் இருந்தது. அதில் இப்போ கொண்டு போய் நந்தியை கட்டியிருக்காங்க பாருங்க.
ஆமாம், நந்தி கட்டிருக்கு.
அது வந்து பழைய சுரங்கை.
அது கடியில் சுரங்கம் இருக்கும்.
அடியில் மூணு பக்கமும் தண்ணி வர்ற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். மழை தண்ணியும் வரலாம்.
ஓஹோ,
அது இருந்தது, நான் பார்த்தேன். இப்போ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னே தான்
கட்டி. இந்த புது மண்டபத்தில் ஏதாவது நம்ம உங்களுக்கு
புது மண்டபம் வந்து தகவல் என்னென்னா அதில் ஒரு கல்வெட்டு இருந்தது. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போது அது ரொம்ப லேட்காக 1923 இங்கே இருந்த கலெக்டர் அந்த புது மண்டபத்தில் நடுவில் இருக்கக்கூடிய பெரிய ஹாலில் ஒரு லைப்ரரியும் மியூசியமும் வச்சுருக்காரு. இன்றைக்கி அந்த கல்வெட்டை பார்க்க முடியல. அதில் முன்னாடி ஒரு அதை சேர்த்து ஒட்டி ஒரு காங்கிரீட் பில்லர் எடுத்துட்டாங்க, கேட்டு போடுறது. அது நமக்கு கிடைக்கல. அதுதான் புது மண்டபம் திருமல் நாயக்கர் கட்டினது வசந்த விழாவுக்காக. அது வசந்த மண்டபம் தான் பேர். கோயிலுக்கு புதுசாக கட்டினதுனால, கோயிலுக்கு பிறகு கட்டினதுனால புது மண்டபம்.
இன்றைக்கு அது ஒரு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்.
அதுதான் மாற்றுறதுக்கு பல முயற்சி பண்ணி பக்கத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்திரமுத்த இடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடியல, கோர்ட்டுக்கு கிட்ட போய் 20 வருஷம்.
மிக அற்புதமான ஒரு
கலைக்கூடம்.
கலைக்கூடம் அது. இந்த மனோகர் தேவதாஸ் கூட ஒரு பெயிண்டிங்லாம்
படம் வரைஞ்சேன். இன்றைக்கி தான் ஒரு செய்தி படித்தேன். நம்ம கரடிகைன்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது.
சரிங்க.
அது யார் பயன்படுத்தினாங்கன்னா, முதன் முதல்ல காரைக்கால் அம்மையார் பயன்படுத்தினாங்கன்னு ஒரு குறிப்பு படித்தேன். அந்த காரைக்கால் அம்மையார் சிலை இங்கே இருக்குது. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே இருக்குது. இது நான் பலமுறை பார்த்துட்டேன், எனக்கு பேர் தெரியல. இன்றைக்கி ஒரு குறிப்பு நூல் படிச்சுட்டு இருக்கும்போது கரடிகை அப்படிங்கும்போது எனக்கு அதாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த அம்மாவும் சிலை இருக்குது பக்கத்தில். அந்த அந்த வித்தியாசமான உடுக்கை மாதிரி இருக்காது, ஆனால் அது ஒரு வித்தியாசமான ஒரு தோல் கருவி கல்லில் செஞ்சு காட்டியிருக்கேன்.
இப்போ இந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபடும்போது, தனியாக இருக்கும்போது, நைட்லேயோ பகல்லையோ தனிமையில் இருக்கும்போதுலாம் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு
சிந்தனை,
கற்பனை, கற்பனை வரும் இல்லையா?
ஆமாம்.
அப்படின்போது சங்ககாலம் வந்து உண்மையிலே சிறப்பான ஒரு காலமாக மதுரையில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
சங்ககாலம் சிறப்பான காலம்தான். ஆனால் பெரிய சமுதாய செய்திகள்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு சங்கால செய்திகள்னால் இந்த இப்போ 2 இலக்கியம்தான் மதுரையை பற்றி. நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. அதில் என்ன சொல்கிறான் மதுரை காஞ்சியில்?
சிலப்பதிகாரம்
3-4 நூற்றாண்டுக்கு பின்னாடி, சங்க மருவிய காலம்.
ஆமாம், ஆமாம்.
அதில் சொல்கிறான் அல்லங்காடி நாளங்காடி இருந்துச்சு, எப்படியெல்லாம் செல்வந்தர்கள் இருந்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. இந்த சங்ககாலங்கிறது நம்ம கிபி 2-3 நிறுத்திக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த மதுரை காஞ்சியில் எல்லா சமயத்தாருடைய சின்னங்கள் இருந்தது. சமணம், பௌத்தம், வைணவம், சமணம் இது சைவம் எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு தனித்தனியாக பள்ளிகள், கோயில்கள் இருந்தது. மக்கள் வாழ்க்கையில் என்னென்ன பொருட்கள் விற்றாங்க, இரவு பகலாக கடைகள் இருந்தது, என்னென்ன ஆடை அணிகலன்கள், உணவு வகைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நெடுநல்வாடைன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு அரண்மனை கட்டுமானம் எப்படி, அதில் ஓவியங்கள் எப்படி இருந்தது, அதில் இருந்த மணிக்கால் அமளி கட்டில்களில் எப்படி அந்த விரகதாவத்தோடு அந்த அரசி இருந்தா, அவளுக்கு உதவியாளர்களை எப்படி ரோமானிய நாட்டிலேருந்து வந்த பெண்களெல்லாம் உதவியாளர்கள் இருந்தாங்க, அவங்க கையில் பாவை விளக்குகளை யவனர்லாம் இருந்தாங்கங்கிற செய்திகளை சொல்லுது. சாமானிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு நமக்கு இல்லை. அதுக்கு அதே சமகாலத்தில் நமக்கு இந்த மதுரை சுற்றி இருக்கக்கூடிய, நீங்கள் எத்தனை இடங்களில் வந்திருக்கீங்களே, நம்ம நடையில் பசுமை நடையில்
வந்திருக்கேன்,
பூரா அந்த சமகால கல்வெட்டுகள், சங்ககால கல்வெட்டுகள் பூரா சமணம் சார்ந்ததாக இருக்குது. அதனால் வணிகம், இந்த மக்கள் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை, அதுபோல் சமய செய்திகள் எல்லாமே விரிவாக இந்த சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மதுரை
பொறுத்த கோவில் வந்து ஒரு அரசாங்கத்துடைய
நிறுவனம்,
நிர்வாக தலம்னு சொல்லிட்டீங்க.
ஆமாம்.
அப்படின்னா மக்கள் தேவைகளுக்கான சில குரல் கொடுப்பது என்பதோ சில பாதகங்களோ கூட ஏற்படும். கோவில் பணியிலேயே ஆயிரக்கணக்கான பேர் அப்போ ஈடுபட்டிருப்பாங்க, அதை நிர்வாகிக்கும் போது சில பிழைகள் ஏற்பட்டிருக்கலாம்.
ஆமாம்.
அப்படி ஏதாவது குறிப்புகள் உங்களுக்கு தெரியுது?
அது இந்த கோவிலை பொறுத்தளவில் அது ஒரு குறிப்பு இருக்கிறது. 1710 விஜயரங்க சொக்கநாதர் ஆட்சி காலத்தில் 64 பேர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று சொல்லக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க.
இந்த சுவாமியை தூக்கிட்டு
போகிறதுக்கு அந்த சின்ன சின்ன பல்லக்குகள் இருக்கு, சப்பரங்கள், அது 64 பேருக்கான வாழ்வாதாரங்களாக இன்றைக்கு சாமணத்தம், கருங்குளம் என்று ஒரு 4-5 கிராமங்களை கொடுத்திருக்கிறார்கள்.
சரி,
அதை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். என்ன காரணத்தாலோ இந்த அரசனுடைய காலத்திலே அந்த நிலங்கள் மீண்டும் அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. எனவே அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கோயில் வாசலில், கிழக்கு வாசலிலே ஏதோ ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அதற்கு சரியாக செவிசாய்க்கவில்லை போலும். எனவே அதில் ஒருவர் மேலே ஏறி கீழே கோபுரத்திலிருந்து கீழே குதித்து உயிர் விட்டார்.
தற்கொலை.
எனவே அந்த செய்தியை அதே கல்வெட்டாக, அந்த கிழக்கு கோபுரத்திலேயே பெரிய கல்வெட்டாக வெட்டப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக என்னவோ, நமது 1710 சுமார் 300 ஆண்டுகள் 310 வருஷம் ஆச்சு.
எப்பொழுதும் மக்கள் சார்பாக போராட்டங்கள் வந்து இப்படி தான் இருந்திருக்கு.
இதே மாதிரியான செய்தி நமக்கு திருப்பரங்குன்றம் கல்வெட்டுலேயும் இருக்குது. இதே மாதிரி ஒருத்தருக்கோ, அதுக்கு காரணம் என்னென்னா, பிரிட்டிஷ் படை வந்து செருப்போட கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்.
ஓ,
அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வைராகி என்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் மேலே ஏறி, குட்டி என்ற ஒரு பெயர்,
தடுத்துட்டாரா,
குதிச்சு செத்துட்டாரு. அதனால் அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்புறம் அவரும் தன்னுடைய உயிரியம் வைத்துக்கொண்டு, இன்னும் அந்த குடும்பத்தோட பரம்பரை இருக்குது.
பரவாயில்லைங்க, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வந்து அதை மதித்து போயிட்டேன்.
ஆமாம்.
இப்போ நிறைய பேர் அரசுக்கு எதிராக தற்கொலை பண்ணாலும் அரசாங்கம் மதிக்கிறதுலாம் இல்லை. நீங்கள் சார் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கங்களை கொடுத்தீர்கள். இப்போ கொந்தகை பற்றிலாம் கூட நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. பேசுவோம் தொடர்ந்து. ரொம்ப நன்றி நீங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்காக. மிக்க நன்றி சார். வணக்கம்.